அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரைக்கும் இதே நேரம் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. தொடர்ச்சியாக கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்குத்தான் தற்செயலாய் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேளுங்கள். இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புவீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக அவர் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். இன்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து நேரடியாக கூடார பண்டிகைக்கு செல்லாமல் மறைவாக சென்றார். ஆனால் திடீரென்று ஒரு நேரம் எருசலேமிலே தேவாலயத்திலே அவர் எழுந்து பிரசங்கிக்கிறார். மத தலைவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தன்னை குறித்து அநேக காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அவர்களோ அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய நேரம் வராததினாலே ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்று சிந்தித்தோம். இறுதியாக அவர் கூறும்பொழுது, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காணமாட்டீர்கள் என்று சொன்னார். அது அவருடைய உயிர்த்தெழுதல் பரத்துக்கேறுதலை குறித்த அவருடைய வார்த்தைகள். தொடர்ந்து கவனியுங்கள். யோவான் 7:37 வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அழைப்பு எல்லாருக்கும் உரிய அழைப்பு. யார் வேண்டுமென்றாலும் இயேசு வண்டை வரலாம். இத்தனை ஆண்டுகள் நான் வேறு வழியிலே போய்விட்டேனே, இனி இயேசு வண்டை வரலாமா என்று யோசிப்பீர்கள் என்றாலும் தாராளமாய் நீங்கள் வரலாம். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு இலவச வெகுமதியை இங்கே கொடுக்கிறார். இங்கே இயேசு வண்டை வருவதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை தான் நாம் பார்க்கிறோம். அது என்ன நிபந்தனை? ஒருவன் தாகமாயிருந்தால், அதாவது தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்ற வாஞ்சியோடு இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். நீங்கள் தாகமாயிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் தாகத்தை தீர்க்கும் என்று நீங்கள் எண்ணுகிற உலகத்தின் சில காரியங்களை நீங்கள் பருகி பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு திருப்தியை தரவில்லை என்பதை இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள். இப்பொழுது இயேசு உங்களை அழைக்கிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நீங்கள் அவரண்டை வந்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். வசனங்கள் 38-39, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆம், இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்ட பின்னர் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட போகிறார். பெந்தேகோஸ்தே நாள் வரை பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. பெந்தேகோஸ்தே நாளிலே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை ஒரு சரீரமாக ஒரு குடும்பமாக இணைத்தார். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு கொடுக்கப்பட்டபடியினாலே இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே போய் சேர்ந்து விட்டார் என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. யோவான் 7:40 ஜனங்களின் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ எதிர்ப்புகள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்ட சிலர் விசுவாசித்து அவரண்டை திரும்பினார்கள். அவர்கள் அவர் கொடுத்த தண்ணீரை பருகி தாகம் தீர்க்கப்பட்டார்கள். யோவான் 7:41 வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்தா வருவார் என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். சிலர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் அவரை விசுவாசிக்கவில்லை. வசனங்கள் 42-43 பாருங்கள். தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. ஆம் பிரியமானூர்லே, இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலேதான் வந்தார், பெத்லேமில் இருந்துதான் வந்தார். அங்கேதான் அவர் முதல் முறையாக பூமியை தொட்டார் என்று சொல்லலாம். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளிலே நாம் பார்க்கிறது போல ஒரு அழகான காட்சி அங்கே இருந்திருக்க முடியாது. சாதாரண ஒரு மாட்டு தொழிலேதான் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஆரம்பமானது. ஆனால் தன்னுடைய உலக ஊழியத்திற்காக அவர் அங்கேயே தங்கியிருக்கவில்லை. இந்த ஜனங்கள் அவரை குறித்து உண்மையாகவே அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால் அவர் பெத்லேமேலேதான் பிறந்தார் என்பதையும் அறிந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது அவரே அவர்களை தாகம் தீர்க்கும் பானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கிறார். ஆனால் அவர்களோ அவருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்படியாக வரும் வரை அவர் யார் என்பதை குறித்த வாக்குவாதம் பிரிவினை இருந்து கொண்டேதான் இருக்கும். யோவான் 7:44, அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஆம் பிரியமானுலே, அவர்களால் அது முடியாது. ஏனென்றால் அவருடைய வேளை இன்னமும் வரவில்லை. வசனங்கள் 45-46, பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன சாட்சியை கவனித்தீர்களா? அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. ஆம், அவரே உயர்ந்த ஒரு போதகர். ஆனால் அவருடைய போதனைகளினாலே நாம் மீட்கப்படவில்லை, அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலுமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். யோவான் 7:47-53 வரை பாருங்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கணைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்கிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். அருமையானவர்களே, இதுதான் இரவிலே இயேசுவை சந்திக்க வந்த நிக்கோதேமு. அவர் மறுபிறப்பை குறித்து அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த இரவிலேயே நிக்கோதேமு இயேசுவை விசுவாசித்திருக்க வேண்டும். அவன் பரிசேயனாயிருந்தாலும் அந்த கூட்டத்தின் மத்தியிலேயும் இயேசு கிறிஸ்துவுக்காக பேசுகிறான். ஆனால் மற்றவர்களோ ஏளனமாய் கேலியாக பேசுகிறார்கள். கலிலேயாவிலிருந்து யாராவது தீர்க்கதரிசி எழும்புவார்களா? இல்லையே என்று சொல்கிறார்கள். இது பட்டணத்து ஜனங்கள் கிராமத்திலிருந்து வருகிறவர்களை ஏளனம் செய்வது போல இருக்கிறது. அவர்கள் வேதத்தின் சத்தியங்களை அறிந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் உண்மையாகவே அவர் கலிலேயாவிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அவர் பெத்லேமிலிருந்து வந்தவரும் அல்ல. அவர் மகிமையிலிருந்து வந்தவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். ஆம், குமாரனா இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர். இந்த அதிகாரத்தின் இறுதியிலே அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் என்று இறுதியாக வாசிக்கிறோம். அவர்களிலே எந்த ஒரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை தங்களோடு தங்கள் வீட்டிற்கு வரும்படியாக அழைக்கவில்லை. அது பண்டிகை விருந்தின் இரவு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு சென்று விட்டார். நாம் அறிந்திருக்கிறவரை அவர் எந்த ஒரு இரவிலேயும் எருசலேமிலே தங்கவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள்? நீங்களும் உங்கள் சொந்த வீட்டிற்கு போய் சொந்த வேலைகளை கவனித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அக்கறை இல்லாதவர்களா இருக்கப் போகிறீர்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே வாழும்படியாக அழைக்கப் போகிறீர்களா? அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களோடு வாசம் பண்ணும் பொழுது அந்த ஐக்கியம் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்ததாயும் மிகுந்த சமாதானம் உள்ளதாயும் இருக்கும். அவருடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்திலேயும் அவருடைய பிரசன்னத்தின் அன்பிலேயும் நீங்கள் வாழ்வதே சிறந்தது. இப்பொழுது நாம் யோவான் 8:16 கடந்து செல்வோம். தேவாலயத்திலே இருக்கும் இயேசு கிறிஸ்து விபச்சார பாவத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை மன்னிப்பதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். யோவான் எல்லா நேரங்களிலேயும் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அதைத் தொடர்ந்து ஒரு செய்தியையும் அவர் சேர்த்து சொல்கிறார். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணை குறித்து சமய தலைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் வெவ்வேறான கருத்துக்கள் இருந்தன. அவளை என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இருவருடைய கருத்தும் வேறுபட்டதாயிருந்தது. இதன் விளைவாக ஒரு அருமையான செய்தியை யோவான் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் ஒளி என்பதை வெளிப்படுத்துகிறார். யோவான் 8:11 இந்த பெண்ணை குறித்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இது மிகவும் பழமையான சில மூல பிரதிகளிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வேத புத்தகங்கள் மூல மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டவை. புதிய ஏற்பாடு முதலாவதாக கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. பல்வேறு பகுதி பகுதிகளாக இருந்த புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் ஒன்றாக இணைத்து கோர்க்கப்பட்டன. பின்னர் அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது. உலகத்தின் பல மொழிகளிலே அவ்வண்ணமாய் தொடர்ந்து மொழிபெயர்க்கப்பட்டன. கிரேக்க மொழியிலே உள்ள இரண்டு புதிய ஏற்பாடுகளிலே வெஸ்காட் மற்றும் ஹாட் இந்த இரண்டு பிரதிகளிலேயும் உபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை குறித்த சம்பவம் கூறப்படவில்லை. ஆனால் யோவான் சுவிசேஷத்தின் இறுதியிலே அது இணைக்கப்பட்டிருக்கிறது. நெசல்ஸ் கிரேக்க பிரதியிலே இந்த பகுதி தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகஸ்டின் என்ற தேவ மனிதர் இதை குறித்து எழுதும்பொழுது இது ஏன் விடப்பட்டிருக்கிறது என்றால், இதை வாசிப்பவர்களுக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்கப்படுவது போல தெரிந்துவிடக்கூடும் என்பதற்காக அவ்வாறு விடப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார். இந்த பகுதியை நாம் கவனமாக வாசித்து பார்ப்போம் என்றால், இது பாவம் செய்ய ஊக்குவிக்கவில்லை, பாவத்தை கண்டிக்கிறது. எனவே இது வேதத்தின் ஒரு பகுதியாக, பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலின்படி எழுதப்பட்ட ஒரு பகுதியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், யோவான் 8:1-2, இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கடந்த இரவிலே செனகரிப் சங்கத்தின் மக்கள் கூடி இயேசு மேசியாவா இல்லையா என்பதை குறித்து இரண்டு பிரிவினராய் பிரிந்தார்கள். நிக்கோதேமு இயேசுவுக்காக பேசினார். பின்னர் எல்லாரும் தங்கள் வீடுகளுக்கு போய்விட்டார்கள். இயேசுவை தங்களுடைய வீட்டிற்கு வரும்படியாக யாரும் அழைக்கவில்லை. எனவே அவர் ஒலிவமலைக்கு போய்விட்டார். அடுத்த நாள் காலையிலே அவர் எருசலேமிற்குள்ளே வந்தார். மீண்டுமாக தேவாலயத்திற்கு சென்றார். அங்கே அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். வசனங்கள் 3-4 பாருங்கள். அப்பொழுது உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். அருமையானவர்களே, இந்த சமய தலைவர்களின் இந்த செயல் எத்தனை கொடூரமானதும் கரடு முரடானதுமாய் இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். மக்களுக்கு அவர் உட்கார்ந்து போதித்துக் கொண்டிருந்த வேளையிலே அங்கே வெளியே ஒரே கூச்சலும் குழப்பமுமாய் இருக்கிறது. பின்னர் அந்த சமய தலைவர்கள் ஒரு பெண்ணை தரதரவென இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். உடை கலைந்தவளாக, தலையெல்லாம் பரட்டையாக, அவர்களை எதிர்த்து போராடியதிலே பாடுபட்டவளாக அவளும் வருகிறாள். இயேசு கிறிஸ்துவும் அவரை சுற்றி இருந்து உபதேசத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர்களும் என்னதான் நடக்கிறது என்று திரும்பி பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தின் மத்தியிலே அந்த பெண்ணை இழுத்து வருகிறார்கள். ஒருவேளை அவளை தரையிலே தள்ளி இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவளை உபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடித்தோம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவள் குற்றவாளிதான், அதிலே சந்தேகமில்லை. அவள் செய்தது பாவம்தான். இயேசு கிறிஸ்துவும் அவள் பாவம் செய்தாள் என்பதை ஒத்துக்கொள்கிறார். எனவேதான் இறுதியாக அவளிடத்திலே பேசும்பொழுது, போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகிறார். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். அது என்ன சொல்கிறது? லேவியராமம் 20:10, ஒருவன் பிறனுடைய மனைவியோட உபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோட உபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். ஆனால் விபச்சாரம் செய்த அந்த மனிதன் அன்றைக்கு எங்கே போனான்? அந்த மனிதனையும் அவர்கள் அங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும். இப்படி அந்த மனிதனை அங்கே கொண்டு வராததினாலே மோசேயினுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது இவருடைய குறிக்கோள் அல்ல. அவருடைய நோக்கம் வேறு என்பது தெரிய வருகிறது. பாருங்கள், யோவான் 8:5-6, இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். மோசேயினுடைய பிரமாணத்தை அவர்கள் சரியாகவே சொன்னார்கள். அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்பொழுது அவரை குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் என்று எண்ணினவர்களாக இவ்வாறு செய்கிறார்கள். மோசேக்கு எதிராக இவர் எதையும் சொல்கிறாரா, வேறு எதுவும் விளக்கம் கொடுக்கிறாரா என்று சோதிக்கிறார்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு வழியிலே அவரை குற்றம் சுமத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த பெண்ணை அவர்கள் கல்லறிந்து கொள்ள விரும்பவில்லை. இயேசுவைத்தான் கல்லறிந்து கொள்ள விரும்பினார்கள். இயேசுவும் அதை அறிந்திருந்தார். ஏனென்றால் ஏற்கனவே யோவான் 2:25 நாம் பார்த்தது போல எந்த ஒரு மனிதனை குறித்தும் யாரும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் எல்லாருடைய இருதயங்களையும் இருதயங்களின் ரகசியங்களையும் அறிந்திருக்கிறார். இந்த காட்சியானது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒன்று. பாருங்கள், குற்றம் சாட்டப்பட்ட பெண் அவர் முன்னாலே தூக்கி எறியப்பட்டவளாயிருக்கிறாள். சுற்றியிருந்த கூட்டத்தினருக்கும் எந்தவிதமான பரிதாப உணர்ச்சியோ அவளுடைய நிலைமையை குறித்த வேதனையோ இல்லை. அவள் கூனி குறுகி போய் அங்கே நிற்கிறாள். இயேசு கிறிஸ்து குனிந்து தரையிலே எழுதுகிறார். ஆம், அவளுக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவர்களோடு இணைந்து இவரும் அவளை குற்றம் சாட்டப் போவதில்லை. அவளை நோக்கி பார்ப்பதனாலே அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வெட்கமும் பயமும் உண்டாக்க அவர் விரும்பவில்லை. அவர்கள் சொல்வதை கவனியாதவர் போல தரையிலே அவர் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த ஒரே ஒரு இடத்திலேதான் இயேசு எழுதினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அவரை குறித்துத்தான் உலகத்தில் அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அன்றைக்கு ஆலய வளாகத்திலே மணலிலே அவர் எழுதியதை தவிர வேறு எதுவும் அவர் எழுதவில்லை. காற்றும் மற்றவருடைய கால் தடங்களும் அதை அழித்துவிட்டன. அவர் அங்கே என்ன எழுதினார் அது நமக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒருவேளை இயேசு இதை எழுதியிருக்கலாம். அதாவது எரேமியா 17:13 வசனம், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். இங்கே யார் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள்? அந்த பெண்ணா? ஆம், அவள் விலகி போனாள், உண்மைதான். அந்த சமய தலைவர்களா? ஆம், அவர்களும் விலகி போனவர்கள்தான். அவர்களுடைய பெயர்தான் புழுதியிலே எழுதப்படும். இதைத்தான் அன்று இயேசு கிறிஸ்து எழுதியிருக்க வேண்டும். அல்லது அவர்களை தனிப்பட்ட விதத்திலே அறியாதவராயிருந்தாலும் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவருடைய பாவங்களையும் அவர் எழுத ஆரம்பித்திருக்க வேண்டும். ஒருவேளை ரோமாபுரியிலே இருக்கிற ஒரு பெண்ணினுடைய பெயரை அவர் எழுதியிருக்கலாம். ஏனென்றால் அங்கே நின்ற அந்த பரிசேயன் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த பெண்ணோடு ஒரு தொடர்பு வைத்திருந்திருக்கலாம். அவனுடைய மனைவிக்கு அது தெரியாது, எருசலேமிலே இருக்கிற யாருக்கும் அது தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு அது தெரியும். அவளுடைய பெயரை எழுதியவுடனேயே அதை வாசித்த பரிசேயன் அப்பொழுதுதான் அவனுக்கு வேறு ஏதோ வேலை ஞாபகத்திற்கு வந்ததைப் போல கடந்து செல்கிறான். ஒருவேளை அங்கே நின்று கொண்டிருந்த வேத பாருகரிலே சிலர் அடிக்கடி எபேசுவுக்கு சென்று வருகிறவர்களாயிருந்திருக்கலாம். அது பாவம் நிறைந்த ஒரு இடம். அவன் அடிக்கடி செல்லும் ஒரு வீட்டின் முகவரியை இயேசு புழுதியிலே எழுதியிருக்கலாம். அதை பார்த்தவுடனே அந்த வேத பாருகனும் அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான். ஒருவேளை அங்கே இருந்த மற்றொரு பரிசேயன் தன்னால் கற்பமடைந்த ஒரு பெண்ணை கலிலேயாவிலே கொண்டு விட்டிருந்திருப்பான். அவளை அவன் திருமணம் செய்யவில்லை, அது யாருக்கும் தெரியாது என்று அவன் நினைத்திருப்பான். ஆனால் இயேசு அவளுடைய பெயரையும் அந்த வேத பாரகனுடைய பெயரையும் புழுதியிலே எழுதியிருப்பார். சங்கீதம் 90:8 பாருங்கள், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். உலகத்திலே ரகசியமான பாவமாயிருக்கலாம், அது பரலோகத்திலே வெளிச்சத்திலே காட்டப்படுகிறது. யோவான் 8:7-9 வரை வாசிக்கிறேன், அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஒரு நியாயாதிபதி என்றால், தீர்ப்பு செய்கிறவர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். நாம் சரியான வாழ்க்கை வாழும்பொழுதுதான் மற்றவர்களை நாம் தீர்ப்பு செய்ய முடியும். அந்த பாவமில்லாத நிலைமைக்கு நாம் யாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு வேத பண்டிதர் சொல்லும்பொழுது, இயேசு முதலாவது வயதானவர்களுடைய பெயர்களிலிருந்து எழுத துவங்கியிருப்பார். எனவே சிறுவர்கள் இளைஞர்கள் அதிக நேரம் நின்றிருப்பார்கள். இறுதியாக அவர்களுடைய பெயரையும் அவர்கள் கவனித்தவுடனே அந்த இடத்தை விட்டு அகன்றிருப்பார்கள் என்று எழுதுகிறார். எனவே இந்த இடத்திலே அவள் மேலே கல்லறியத்தக்க ஒருவரும் அங்கே இல்லை. கல்லறிவார் என்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே கல்லறிய முடியும். எவ்வளவு மாய்மாலமானவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்பதை இயேசு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். யோவான் 8:10-11 இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த பெண் பாவத்தினாலே குற்றவாளிதான். ஏனென்றால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சார பாவத்திலே ஈடுபடுகிறவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்படி இருக்கும்பொழுது இயேசு கூறிய வார்த்தைகளை நாம் கேட்டால் அவர் மோசேயின் பிரமாணத்தை மாற்றுகிறாரா என்று கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவத்திற்கும் அவளுக்கும் இடையிலே தன்னுடைய சிலுவையை வைக்கிறார். கன்னியின் வயிற்றிலே பிறந்த தேவனுடைய குமாரன் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களையும் சுமந்து சிலுவையிலே தீர்க்கப் போகிறார். இந்த பெண்ணுடைய பாவத்திற்கான தண்டனையையும் அவர்தான் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். ஆம், அவர் இந்த உலகத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கும்படியாக வராமல் அதை மீட்கவே வந்தார். இந்த பெண்ணையும் நியாயம் தீர்க்க அவர் வரவில்லை. இந்த உலகத்திலே ஒரு இரட்சகராக அவர் வந்து தோன்றினார். இன்றைக்கு உலகத்திலே அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட பாவத்தை தாங்கள் செய்துவிட்டபடியினாலே தேவனை விட்டு தூரம் போய்விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் ஒரு நற்செய்தி உண்டு. ஒருவர் பொய் சொல்வதனாலேயோ, கொலை செய்வதனாலேயோ, திருடுவதனாலேயோ, விபச்சார பாவத்திலே இருப்பதனாலேயோ, அல்லது பொய் சாட்சி சொல்வதனாலேயோ, அல்லது மற்ற பாவங்களை செய்வதனாலேயோ அவர்கள் பாவிகளாக இல்லை. உண்மையாகவே தேவனை விட்டு ஏற்கனவே அவர்கள் தூரம் போனவர்களாக இருப்பதனாலே, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசியாதபடியினாலே பாவத்தை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து இரட்சகர். இந்த முழு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கான தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவண்டை வருகிற ஒவ்வொருவரையும் அவர் மன்னிக்கிறார். அவர்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே நீங்கள் விழுந்து உங்கள் சந்தோஷத்தை இழந்து நீங்கள் காணப்படலாம். எத்தனையோ முறை நீங்கள் தீர்மானம் செய்திருக்கலாம். உங்கள் பிறந்த நாளன்று, புனித வெள்ளி அன்று, புது வருடத்தன்று பல தீர்மானங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் அப்படிப்பட்ட பாவங்களிலே நீங்கள் விழுந்து போகிற ஒருவராயிருப்பீர்கள் என்றாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு நீங்கள் அடிமையாயிருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் மட்டுமே முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு உண்மையான வாஞ்சை உண்டா என்பதுதான் கேள்வி. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவண்டை வாருங்கள். உங்கள் வாஞ்சைக்கு தக்கதாக நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். உலகம் கொடுக்கும் இன்பம் சிற்றின்பம். நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும் பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நீங்கள் விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வந்து தங்குவார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கும்படியாக வராமல் ரட்சிக்கும்படியாய் வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் விபச்சார பாவத்திலே ஈடுபட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக குறிப்பாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி எடுப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். தீர்மானங்கள் செய்திருப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மாலே அல்லாமல் அவர்கள் அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்படினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்ற வசனத்தின்படி இந்த வேளையிலே தங்களுடைய கண்களிலே வெற்றி பெற முடியாமல் தங்களுடைய சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்களாயிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கண்ணீரோடும் துக்கத்தோடும் தங்களுடைய பாவத்தை உம்முடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு உம்முடைய பரிசுத்த ஆவினாலே அவர்களை பலப்படுத்தி அவர்களை மன்னித்து அவர்களுக்கு புது வாழ்வு அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீண்டுமாக தங்களுடைய பாவ வாழ்க்கையை நினைத்து தவறான வழியிலே போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட பாவங்களினாலே உடைந்து சின்ன பின்னமான குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், கிறிஸ்துவ எங்களை ஏற்றுக்கொள்வது போல அவர்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் நீரே கிருபை செய்யும். பரிபூர்ண மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இடத்திலே பரிபூர்ணமான மனம் திரும்புதலையும் தாரும். என்னுடைய கணவன் மன்னிக்கிறார், என்னுடைய மனைவி மன்னிக்கிறாள் என்பதனாலே தொடர்ந்து துணிந்து பாவத்திலே வாழாதபடி கர்த்தர்தாமே, உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே உம்முடைய பிள்ளைகளை விடுவித்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
Oh,
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13. ஏசாயா 41:13.